உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. மூன்றாவது சர்வதேச விவசாயம் மற்றும் தோட்டக்கலை கண்காட்சி கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் உள்ள விஜயா கண்காட்சி வளாகத்தில் இம்மாதம் 5, 6, 7, 8 ஆகிய தேதிகளில் 4 நாட்கள் நடைபெற்றது. அப்போது தோட்டக்கலை பயிர்கள் பற்றி கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் சி. சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கிய குறிப்புகளிலிருந்து சிலவற்றை உங்களுக்காக இப்பொழுது தருகிறோம்.
எல்லா பயிர்களையும் ஆராய்ச்சியில் போயிட்டு இருக்கு. நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பங்கள் நிறைய பேசிட்டே இருக்கலாம். இருந்தாலுமே இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்ச தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு பயிர்களையும் ஒவ்வொரு துறையிலிருந்தும் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத மட்டும் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழத்துறையில் வந்து அடர் நடவு. அடர் நடவுன்னா ஐடென்சிட்டி பிளான்டிங்னு சொல்லுவாங்க, நெருக்கி நடுறது. ஏற்கனவே நம்ம மா, கொய்யா, வாழை, சப்போட்டா இதெல்லாம் நம்ம சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு அடர் நடவுக்கு போகணும்? அடர் நடவு போகிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் அதிக மகசூல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மா எடுத்துட்டிங்கன்னா நம்ம முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ண மாக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஸ்பேஸிங் நம்ம இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டருக்கு 10 மீட்டர் இடைவெளி சொல்லணும். இந்த 10 மீட்டருக்கு 10 மீட்டர் இடைவெளியில் பயிர் பண்ணிங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 100 செடிகள் தான் அகாமடேட் பண்ண முடியும். அதாவது 10,000 சதுர மீட்டரில் 100 செடிகள் தான் அகாமடேட் பண்ண முடியும். அது அகாமடேட் பண்ணணும்னா அது ஒரு 3 வருடங்கள் கழித்து நம்மளுக்கு மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும். அதிகப்படியான மகசூல் வர்றதுக்கு 7 வருடங்கள் 8 வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கணும். அந்த மகசூலை வந்து குறுகிய காலத்தில் எப்படி எடுக்கலாம்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணதில் இனியும் ஸ்பேசிங்கை இடைவெளியை குறைச்சி நட்டு பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த குறைச்சி நடும்போது பயிர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. இடைவெளியை குறைக்கும் போது பயிர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அதே போல் பயிர் எண்ணிக்கை அதிகமாகும் போது குறுகிய காலத்தில் மகசூல் கிடைக்குது, அதிக மகசூல் கிடைக்குது. அதனால் இந்த டெக்னாலஜி ரெக்கமெண்ட் பண்ணலான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா களை கட்டுப்பாடு. நம்ம செடிகளை குறுக்கி குறுகிய இடைவெளி கொடுத்து நடுறதுனால களை கட்டுப்பாடும் தவிர்க்கப்படுது. அதே போல் நீர் மற்றும் உறவு செலவு குறைவு. எப்படி குறையும்னு கேட்கலாம். நீங்கள் நெருங்கி நடுறீங்க ஆனால் நீர் செலவும் உர செலவும் அதிகமாகுமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் கன்வென்ஷனலாக பண்ணும்போது நீங்கள் ஃப்ளட் இரிகேஷன் கொடுத்தீங்க, இதில் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக கொடுக்குறீங்க. அதாவது நீர் கொடுக்கக்கூடிய அளவு கம்மியாகுது. அதே போல் உர செலவும் கம்மியாகுது. ஏன்னா நம்ம நீர் வழி மூலமாக கொடுத்துட்றோம். அதனால் உர செலவும் கம்மியாகுது, லேபர் காஸ்ட் முக்கியமாக கம்மியாகுது. அடுத்து வேலை ஆள் குறைப்பு. அடுத்து மிக சாதாரண சத்து குறைந்த நிலங்களிலும் அதிக மகசூல் எடுக்கலாம் இந்த அடர் நடவு முறையில். அடர் நடவுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் வேணும்? நம்ம எடுத்தோடனே அடர் நடவு பண்ணிட முடியாது. அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருத்தமான ரக தேர்வு. நம்ம குறுகிய இடைவெளியை குறைக்கும் போது அந்த பரிந்துரைக்கப்படுகின்ற ரகம் வந்து அதிகமாக வளர்ச்சி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு வளரணும், அதே சமயத்தில் மகசூல் அதிகமாக கொடுக்கணும். அந்த மாதிரி ரகங்களை தேர்வெடுக்கணும். அதுக்கப்புறம் மண் மற்றும் பயிரை பொறுத்து மர எண்ணிக்கையை நிர்ணயித்தல். மண் வளம் குறைஞ்சிருக்கும்போது பயிர்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்கும். மண் வளம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் பயிர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கலாம். அதே போல் மர சீரமைப்பு, கவ்வாத்து, வளர்ச்சி ஊக்கி உபயோகித்தல் ஆகியவற்றை தேவையான தருணத்தில் சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த அடர் நடவில் வந்து பார்த்திங்கன்னா கவ்வாத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உருவக கவாத்தும் அங்க எல்லா பழப்பயிர்களுக்கும் முதல் 2 வருடம் உருவக கவாத்து பண்ணி அந்த பயிருக்கு ஒரு உருவம் கொடுக்கணும், குடை போன்ற உருவத்தை கொடுக்கணும். அதாவது தரைமட்டத்திலிருந்து 3 அடி உயரம் வரைக்கும் பக்க கிளைகளை அனுமதிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 3 அடிக்கு மேலே நீங்கள் கிளைகளை வந்து ஒவ்வொரு திசையிலையும் ஒரு கிளை அல்லது 2 கிளை இருக்க மாதிரி, அடுத்த மேக்சிமம் வந்து ஒரு 4 கிளைகள் எல்லா பக்கமும் படர்ந்து இருக்கிற மாதிரி அனுமதிக்கணும். இதுக்கு பேர் உருவக கவாத்துன்னு சொல்கிறோம். இந்த உருவக கவாத்து அனுமதிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து செடிகளை வந்து பூக்கிறதுக்கோ காய்க்கிறதுக்கோ விடக்கூடாது. அடுத்து உருவக கவாத்து அமைச்சு வடிவம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக கவாத்து பண்ணணும். அது அந்த கவாத்து வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். சும்மா கிளைகளை மட்டும் தின் பண்ணி விடணும், கழிச்சு விடணும். அதிகமாக கழிக்காமல் ஒரு கொத்தில் வந்து 5 கிளைகள் உற்பத்தி ஆகுதுன்னா அதில் ஒரு 2 கிளைகளை மட்டும்தான் அனுமதிக்கணும், மித்த 3 கிளைகளை நீக்கிடணும். இந்த 2 கிளைகள் அனுமதிக்கிறதுனால அந்த 2 கிளைகளை வரக்கூடிய காய்களின் எண்ணிக்கை ஓரளவு ஒரு சராசரி அளவு இருக்கும், 3-4 இருக்கும். அதே சமயத்தில் அதனுடைய பருமன் அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் 5 கிளை விட்டு ஒரு 10 காய் காய்ச்சன்னு வச்சுங்க, அதனுடைய காய்கள்லாம் சிறியதாக இருக்கும், தரம் இல்லாமல் இருக்கும். அதனால் கவாத்து பண்ணணும், ரெகுலராக கவாத்து பண்ணணும். அதை வந்து இந்த அடர் நடவு முறையில் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதே போல் சொட்டு நேரம், சொட்டு நீர் பாசனம், அதை நீர் வழியில் உரம் கொடுக்கறது, அது வந்து கரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ண பிரகாரம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். நீர் பாசனம் கொடுக்கறது வந்து தண்ணி அதிகமாக இருக்குன்னா டெய்லியும் கொடுக்கக்கூடாது, அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கணும், நல்லா காய விட்டு தண்ணி கொடுக்கணும், அப்போ தான் தண்ணி எடுத்துக்கும். அதே போல் தண்ணி உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் உரத்தை கலந்து கொடுக்கணும். மறுபடியும் உரத்தை கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஃபர்டிலைசர் ஆனது உள்ளே தங்காது, அந்த லேட்ரல்ஸ்லாம் நிற்காது, எல்லா செடிகளுக்கும் கரெக்டாக வேருக்கு போய் சென்றடையும், வேறு எளிதில் எடுத்துக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும். அடுத்து வந்து மா பயிரில் வந்து அடர் நடவு எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதாவது இது மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறண்ட மானாவரிக்கேற்ற பயிர், முக்கியமாக இந்த சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து மா வந்து அதிகமாக சாகுபடி பண்ணிகிட்ருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு வறட்சியான காலநிலை தான் இருக்கும், மானாவரியிலையும் பயிர் பண்ணுறாங்க. இது இந்த மானாவரியில் பயிர் பண்ணும்போதே நல்ல மகசூல் எடுக்கிறாங்க. அந்த மானாவரி பயிருக்கும் நம்ம மறுபடியும் நீர் கொடுத்து, குறைந்தளவு நீர் லேட்ரல்ஸ் ட்ரிப் மூலமாக கொடுத்து நல்ல ஒரு உரம் கொடுத்தோன்னு வைங்க, நல்ல மகசூல் அதிகரிக்கான வழிமுறைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 1.18 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் இந்த மா சாகுபடி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் ஒரு உற்பத்தி, ஆண்டு உற்பத்தினு பார்த்திங்கன்னா 5.4 லட்சம் டன்கள் மா உற்பத்தி ஆகிறது. சமீப காலமாக தான் இந்த அடர் நடவு முறை ப்ராப்ளம் அடைஞ்சிட்டு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா மாவில் வந்து நிறைய கலப்பின குட்டை ரகங்களை வந்து டெல்லியில் இருக்கிற ஐஆர்ஐ, இந்திய தேசிய வேளாண் ஆராய்ச்சி மையம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ரகங்கள் இந்த அடர் நடவுக்கு ஏற்ற ரகங்களாக இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம அதிக மகசூல் எடுக்கலாம். அதே போல் நான் சொன்ன மாதிரி உருவக கவாத்து 2 வருஷம், அதுக்கப்புறம் வருட வருடம் நல்ல திறம்பட கவாத்து செஞ்சோம்னா விளைச்சல் அதிகரிக்கலான்னு சொல்கிறாங்க. அடர் நடவு முறைக்கு ஏற்ற ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா அமரப்பாளி, மல்லிகா, தஷேரி போன்ற ரகங்கள் வந்து அடர் நடவுக்கு ஏற்ற ரகங்கள். அவங்க அந்த டெல்லியில் கண்டுபிடிச்ச அந்த அடர் நடவுக்கு ஏற்ற இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா 2.5 லிருந்து 3 மீட்டர், அதாவது வரிசைக்கு வரிசை 2.5 மீட்டர் இல்லைனா 3 மீட்டர், வரிசையில் செடிக்கு செடி 2.5 மீட்டர் அல்லது 3 மீட்டர் இடைவெளி இருக்குமாறு அடர் நடவு பண்ணணுங்கிறாங்க. இதை சதுர முறையில் பயிர் பண்ணும்போது 1300 செடிகள் ஒரு ஹெக்டருக்கு நம்ம அகாமடேட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பழைய முறையில் பண்ணோம்னா 10 மீட்டருக்கு 10 மீட்டர் போட்டோம்னா 100 செடிகளை தான் அகாமடேட் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா 1300 செடிகள் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஜெயின் இரிகேஷன் கம்பெனிக்காரங்க இன்னொரு அவங்க ஆராய்ச்சியின் விளைவாக ஒரு அடர் நடவு இடைவெளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. 4.5 x 4.5 மீட்டர் இடைவெளியிலே மாவை வந்து அடர் நடவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அடர் நடவுனுடைய குறிக்கோள்னு பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் அதிக மகசூல். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்ச அடர் நடவு முறைன்னு பார்த்திங்கன்னா இரு வரிசை நடவு முறை, அதாவது ஆங்கிலத்தில் டபுள் ஹெட் ரோ பிளான்டிங்பாங்க. வரிசைக்கு வரிசை 5 மீட்ரு, வரிசையிலும் செடிக்கு செடி 5 மீட்ரு இருக்கும். அந்த 2 வரிசைக்கு அப்புறம் ஒரு 10 மீட்ரு விட்டு மறுபடியும் 2 வரிசை 5 x 5 மீட்டர் இடைவெளியில் நம்ம பயிர் பண்ணணும். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 222 மரங்கள் ஒரு ஹெக்டருக்கு அகாமடேட் பண்ணலாங்கிறாங்க. இதில் வந்து சாதாரண நடைமுறை விட 90% மகசூல் கூடுதலாக கிடைக்கிறதாக சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாவில் வந்து கவாத் செய்தல் பார்த்திங்கன்னா இந்த நுனி கிள்ளியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளிர்கள்ருந்து புது இலைகள் வருது. மாவில் வந்து எப்போவுமே புது இலைகள் வந்து அதில் தான் பூ பூக்கும், அதில் தான் காய் காய்க்கும். அதனால் நீங்கள் மாவு வந்து கவாத்து பண்ணணும் கண்டிப்பாக. முன்னாடியே வந்து கவாத்து பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது இருந்தது, ஆனால் இப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கவாத்து பண்ணால் மகசூல் கூடுதலாக கிடைக்கிறதாக சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு கிளைகளையும் ஒரு 4-5 தண்டுகளை விடுற மாதிரி நம்ம கவாத்து பண்ணணும். வழக்கமான நடவு முறை 10 மீட்டருக்கு 10 மீட்டர் 100 செடி, ஹெக்டருக்கு விளைச்சல்னு பார்த்தீங்கன்னா 8-10 டன்கள் தான் கிடைக்குது. இதே அடர் நடவு அருங்கோண வரிசையில் எக்ஸகோனல் பிளான்டிங்கில் போகும்போது 265 செடிகள் நடலாம் ஒரு ஹெக்டரில், மகசூல் வந்து 10-15 டன்கள் கிடைக்கும். அதே போல் ஸ்பேசிங் குறைய குறைய உங்களுக்கு வந்து பயிர் எண்ணிக்கை அதிகமாகுது, மகசூல் அதிகமாகுது. இந்த உயர் அடவு நடவு முறைன்னு பாருங்க, இது வந்து அல்ட்ரா ஹைடென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டம். இது 3 மீட்டர் இடைவெளி, அதாவது வரிசையில் செடிக்கு செடி 3 மீட்டர், வரிசைக்கு வரிசை இடைவெளி 2 மீட்டர். இதில் 1670 செடிகள் அகாமடேட் பண்ணலாம் ஒரு ஹெக்டருக்கு. மகசூல் பாருங்கள், 25-30 டன்கள் ஒரு ஹெக்டருக்கு எடுக்கலாம். இதில் இன்னொரு தொழில்நுட்பங்கள் இருக்குது, அதாவது நம்மளுக்கு ரெகுலராக வந்து மா காய்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சிலிருந்து மே வரைக்கும் காய்ப்பு இருக்கும். காய்ப்பு இல்லாத காலங்களில் வந்து நம்ம வந்து மாவை உற்பத்தி பண்ணோம்னா நல்ல ஒரு விலை கிடைக்கும். அதுக்கும் ஒரு தொழில்நுட்பம் ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. பட் ஏற்கனவே விவசாயிகள் மத்தியிலையும் ப்ராப்ளம் அடைஞ்சிட்ருக்கு. கல்தார்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை வந்து 10 மில்லி எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு செடி மரத்தை சுற்றியும் ஒரு 4 இடத்துல ஓட்டையை போட்டு அதில் வந்து ஒரு 2-3 லிட்டர் விட்டு அந்த ஓட்டையை அடைச்சிட்டு தண்ணியை கட்டுவாங்க. நல்லா கோப்பியஸாக தண்ணி கட்டிட்டு விட்டாங்கன்னு வைங்க, அப்போ வந்து பூக்கும் நல்லா காய்க்கும். அது வந்து ஒரு டெக்னாலஜி. அடுத்து சப்போட்டாவில் அடர் நடுற முறை. சப்போட்டாவில் பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 8x8 மீட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதில் வந்து நடவு முறையில் 8x4 மீட்ரு, இதை மரங்கள் எண்ணிக்கை 312 மரங்கள் நடலாம் ஒரு ஹெக்டரில். மகசூல் வந்து 26 டன்கள் கிடைக்கிது. வரவு செலவுன்னு பார்க்கும்போது 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 8 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. சப்போட்டாவில் 8.4 மீட்ரு இடைவெளியில் 312 மரங்களை அகாமடேட் பண்ணலாம் ஒரு ஹெக்டரில். ஒரு ஹெக்டரில் 26 டன்கள் வரைக்கும் சப்போட்டாவிலேருந்து விளைச்சல் எடுக்கலாம். அடுத்து இன்னொரு டெக்னாலஜி, வாழை. வாழையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல திரண்டு வரும்போது பூச்சிகள் பூச்சி பூஞ்சான தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். அதிகமாகும் போது அந்த வாழை தோல் மேலே வந்து கரும் புள்ளிகள் விழுந்தன்னு வைங்க, உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் விலை போகாது. அந்த விலை அதிகமாக கிடைக்கணும்னா எல்லா சீப்பும் வெளி வந்ததுக்கப்புறம் இந்த 90-100 காஜுங்கிற சொல்லக்கூடிய ஒரு பாலித்தீன் ஸ்லீவ் வந்து அதை சுற்றி வர கட்டிடணும். கட்டிட்டீங்கன்னா நீங்கள் அறுவடை பண்ணுற வரைக்கும் அதை அப்படியே வச்சுருங்க. கட்டிட்டீங்கன்னா எந்த விதமான நோய் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும், ஒரே சீராக அந்த காய்களினுடைய வளர்ச்சி இருக்கும், நல்ல திரண்டு வளரும், அதனால் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ரேட்டு கிடைக்குது. நீங்கள் இந்த பாலித்தீன் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபாய் தான் இருக்கும் ஒரு பஞ்சை கவர் பண்ணுறதுக்கு. 15 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஒரு 4-5 முறை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இந்த பாலித்தீன் ஸ்லீவில் வந்து அப்படியே உபயோகப்படுத்தாமல் பாருங்கள், 2-4% அளவுக்கு ஓட்டைகளை போட்டுக்கணும். அப்போ தான் காற்றோட்டம் இருக்கும். ஓட்டை இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே வந்து ஈரப்பதம் ஹியூமிடிட்டி அதிகமாகி பூஞ்சான தாக்குதல் வந்துடும். இந்த டெக்னாலஜி ஒரு நல்ல அருமையான டெக்னாலஜிங்க. இதை வந்து வாழை விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து காய்கறி பயிர்களில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், கலப்பினர் ரகங்களை வந்து நீங்கள் வாங்கி பயிர் பண்ணுங்க. தக்காளியில் வந்து சர்வசாதாரணமாக நம்ம சாதாரண ரகங்களை பயன்படுத்தும் போது 40 டன்கள் வரைக்கும் மகசூல் எடுக்கலாம் ஒரு ஹெக்டரில். இதே நீங்கள் கலப்பின ரகங்களுக்கு போகும்போது 80-120 டன்கள் வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு காரணம் நீங்கள் இந்த கலப்பின விதைகள் தான். இப்போ கலப்பின விதைகள் வந்து எங்கள் தோட்டக்கலை கல்லூரியில் உள்ள காய்கறி துறையில் கிடைக்குது, நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ என்னென்ன ரகங்களை வந்து காய்கறி ரகங்களை வந்து வெளியிட்ருக்காங்கிறது பார்ப்போம். இந்த தக்காளி COTH3, அதாவது தக்காளியில் பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டும் வைரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு டேமேஜ் பண்ணுதுங்க, பெரிய அளவில் டேமேஜ் பண்ணுது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கெமிக்கல்ஸ் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த ரகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அந்த இலை சுருட்டு வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை இருக்குது. அதே சமயத்தில் வேர் முடிச்சு அதாவது நூற்புழு இருக்கும் எதிர்ப்பு திறன் உள்ள இருக்குது. அதனால் தக்காளி பயிர் பண்ணணும்னா இந்த கலப்பின ரக விதையை வாங்கி போடுங்க. ஹெக்டருக்கு 96 டன்கள் வரைக்கும் கிடைக்குதுங்க. இது அடர் நடவு முறைக்கு ஏற்றது. ஏன்னா இது செடிகள் வந்து சாயாமல் கொத்து கொத்தாக காய்க்கும், அந்த சமயத்தில் செடி சாஞ்சிரும். செடி சாயாமல் இருக்கிறதுக்கு பூத்து காய்க்கும் போதே நீங்கள் குச்சிகளை வச்சு கட்டிக்கணும். இதனுடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா உருண்டை வடிவமாக இருக்கும். ஒவ்வொரு பழமும் 55-65 கிராம் எடை இருக்கும். அடுத்து மிளகாய். மிளகாயில் வந்து COCH1 சொல்லக்கூடிய ஒரு ரகம் வெளியிட்ருக்காங்க. பச்சை மிளகாய்க்கும் வற்றல் மிளகாய்க்கும் ஏற்ற ஒரு ரகம். இது வந்து ஆந்த்ரகுனோஸ் நோய்க்கு வந்து மிதமான, அதாவது சுத்தமாக எதிர்ப்பு தன்மை இல்லைங்க, இதில் மிதமான ஒரு எதிர்ப்பு தன்மை இருக்குது. அதாவது ஓரளவுக்கு அதை தாங்கி வளரும். ஹெக்டருக்கு வந்து 28 டன் பச்சை மிளகாயும் 6 டன் வற்றல் மிளகாயும் இந்த ரகத்துலேருந்து நம்ம எடுக்கலாம். பழங்கள் சிவப்பாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும் முக்கியமாக. அடுத்து வந்து வயது பார்த்திங்கன்னா 75-80 நாட்கள் வயது. வெண்டை. வெண்டையில் ஒரு வீரிய ரகம் COBH H1. இது இந்த மஞ்சள் நரம்பு தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை கொண்டது. ஹெக்டருக்கு வந்து 22 டன்கள் மகசூல் கிடைக்கும். இடைவெளி வந்து 45-30 சென்டிமீட்டர், 1.5 அடிக்கு 1 அடி இடைவெளியில் பயிர் பண்ணணும். ஒரு செடியில் சராசரியாக 21-29 காய்கள் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குங்க. அடுத்து கலப்பின ரக சுரக்காய், CBOGH1 சொல்லக்கூடிய ஒரு சுரக்காய். இதனுடைய தாயின்னு பார்த்தீங்கன்னா NDPG 121, தந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கா பஹாரின்னு சொல்லக்கூடிய ரகங்கள். இது ரெண்டையும் கலப்பினம் பண்ணி வந்த ரகம்தான் இது CBOGH1ங்கிறது. இது மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 79 டன்கள் வரைக்கும் கிடைக்குது. இந்த ரகத்தை வந்து பந்தலில் பயிர் பண்ணலாம். இடைவெளி வந்து 2-1.5 மீட்டர் இடைவெளி கொடுக்கணும். இது வந்து அனைத்து மாவட்டங்களும் தைப்பட்டத்துக்கும் மற்றும் ஆடிப்பட்டத்துக்கும் ஒரு ஏற்ற ஒரு ரகமாகும். அதே போல் சாம்பல் பூசணியில் CAGH1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. கோட்டு தான் இதனுடைய முதல் தலைமுறை. இந்த ரக காய்கள் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரமாக இருக்கும். 4.5 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் கிடைக்கும். மகசூல் வந்து 91 டன்கள் கிடைக்கும். இது அந்த சுரக்காமரை இதையும் வந்து தைப்பட்டத்துக்கும் ஆடிப்பட்டத்துக்கும் சாகுபடி பண்ணலாங்க. அது கோவைக்காய். இது வந்து இந்த ஆனைக்கட்டி பகுதியிலேருந்து கொண்டு வந்து அதனுடைய அதை பராமரித்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வெளியிட்ட ஒரு ரகம் CG4. இதனுடைய மகசூல்னு பார்த்தீங்கன்னா 83 டன்கள் கிடைக்கும். ஒரு செடிக்கு 36 கிலோ ஃப்ரூட்ஸ் கிடைக்குங்க. காய்கள் நீளமாகவும் பச்சை நிறத்துலையும் இருக்கும். இதில் வந்து இந்த இனிப்புத்தன்மை இருக்கும். 4.5 டிகிரி பிரிக்ஸ் அப்படின்னுங்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ ரெண்டு துறைகளில் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை. இப்போ மஞ்சளில் வந்து நம்ம இதுவரைக்கும் சாகுபடி பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், மஞ்சள் வந்து விரலியை தான் விதைக்கிழங்காக உபயோகப்படுத்தி நம்ம பண்ணிட்டு வருவோம். இப்போ அதிலே ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு முறை, அதாவது குழித்தட்டு நாற்றாங்கால், நாற்றாங்கால் அமைத்து நாற்று எடுத்து நடுமுறை. அப்படி போகும்போது நம்மளுக்கு வந்து விதை அளவு குறைவாக தான் தேவைப்படுது. ஒரு ஹெக்டருக்கு நம்ம மஞ்சள் விரலி விதை வேணும்னா 2-2.5 டன் வரைக்கும் வேணும் ஒரு ஹெக்டர் பயிர் பண்ணுறதுன்னா. ஆனால் இந்த குழித்தட்டு முறையில் நம்ம நாற்றுகளை அமைச்சு பயிர் பண்ணும்போது ஒரு ஹெக்டருக்கே ஒரு 400-600 கிலோ விதைகள், விரலி விதைகள் இருந்தாலே போதும். அந்த விரலி விதைகளை வாங்கிட்டு நல்லா ரகத்துலேருந்து விரலி விதைகளை வாங்கி ஒவ்வொரு பருவாக தனியாக எடுக்கணும். கரும்பில் எப்படி ஒரு பரு கரணை விதைகள்னு வருதுங்க, அதுபோல் இதையும் தனித்தனியாக ஒவ்வொரு பருவில் இருக்கிற மாதிரி கரண கரணையாக வெட்டிக்கணும். வெட்டிட்டு அந்த குழித்தட்டு இருக்கு பாருங்கள், 98 குழிகள் இருக்கிற குழித்தட்டுகள் எடுத்து அதில் வந்து ஒரு குழித்தட்டுக்கு 1 கிலோ தென்னை நார் கழிவு ப்ளஸ் வந்து ஒரு 100-200 கிராம் வரைக்கும் அந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 98 குழிகளையும் நிரப்பி அந்த ஒவ்வொரு பரு கரணையும் விதை நேர்த்தி பண்ணி நம்ம எடுத்து நட்டு அதை வந்து அடுக்கடுக்காக வச்சு ஷேட் நட்டுக்குள்ளார வச்சு அதை அந்த 7, 8, 9, 10 வரைக்கும் அந்த தட்டுகளை அடுக்கி மேலே ஒன்றோட ஒன்று வச்சு அதை சுற்றி பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணி 7 நாள் கவர் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து அந்த தட்டுகளை தனித்தனியாக பிரித்து வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தோம்னா 30-35 நாளில் வந்து உங்களுக்கு நாற்றுகள் எடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து நாற்றுகள் ரெடி ஆயிரும். நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் நிலத்தை தயார் பண்ணி நீங்கள் நாற்றுகள் எடுத்து நடலாம். இதன் மூலம் விதை அளவு மிச்சப்படுது, விதைக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசு கம்மியாகுது. அதாவது பராமரிப்புன்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த 30-40 நாள் பராமரிப்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதான் இதனுடைய சுருக்கம். நீங்கள் விதைக்கிழங்களை வாங்கி ஃபஸ்ட்டு வாட விடணும், அதுக்கப்புறம் விதை நேர்த்தி பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு பரு கிழங்காக துண்டு துண்டாக வெட்டிக்கணும், அப்புறம் அதை க்யூர் பண்ணணும். க்யூர் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் இல்லை, இது பனை ஓலை மேலே அந்த பரு கரணைகளை பரப்பி விட்டு அது மேலே அந்த தென்னை நார் கழிவை வச்சு மூடிடணும். 1-2 நாள் வச்சு மூடிட்டு மூடிட்டோம்னா என்னாகன்னா அந்த பரு வந்து முளைச்சி வரும். அப்புறம் அந்த தென்னை நார் கழிவை நீக்கிட்டு அதை எடுத்து அப்புறம் வளர் ஊட நிரப்பிய குழித்தட்டுகள் வந்து நட்டலாம். நட்டுட்டு இந்த மூடாக்கெடுதல் குழித்தட்டுகள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி பாலித்தீன் கவர் போட்டு நம்ம ஷேட் நெட்டில் வச்சிட வேண்டியது. 1-7 நாள் வச்சுருந்து மறுபடியும் எடுத்து அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பரு முளைச்சிருக்கும். அதை அப்புறம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு வரணும். 30-35 நாளில் வந்து இந்த மாதிரி நடவுக்கேற்ற நாற்றுகள் தயாராக இருந்தது. அந்த நாற்றுகள் எடுத்து நம்ம பரிந்துரை பண்ண ஸ்பேசிங்கில் நட்டோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும். அப்புறம் அந்த கோடை காலங்களில் வந்து கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும். அந்த சமயங்களில் வந்து கொத்தமல்லி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு விலை கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன டெக்னாலஜி தான், அதாவது ஷேட் நெட் போட்டுக்கணும். ஷேட் நெட் ஒரு 50% நிழல் வலையை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளார வந்து நம்ம நல்ல மேம்படுத்தப்பட்ட ரகங்களை கொண்டு வந்து விதை நேர்த்தி பண்ணி விதைச்சோன்னு வைங்க, ஒரு 30 நாளில் வந்து இந்த மாதிரி நம்ம புடிங்க எடுக்கிற மாதிரி செடிகள் வந்துடும். அதை எடுத்து கட்டுக்கட்டாக கட்டி நம்ம விற்றுலாம். ஒரு கிலோ மினிமம் 150-200 ரூபா வரைக்கும் போகுங்க கண்டிப்பாக. கொத்தமல்லி இலை கிடைக்காத காலங்களில் இந்த டெக்னாலஜி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கும் கோடை காலங்களில். அடுத்து கொக்கோ, தென்னை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஏற்ற ஒரு ஊடு பயிர்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ. இப்போ எல்லா மாவட்டத்திலையும் இந்த கொக்கோ வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. ஏன்னா இதனுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் மட்டும்தான் இதனுடைய உபயோகம் இருந்தது. இப்போ நிறைய மிட்டாய்கள், பிஸ்கட்டு, ஈவன் இதில் கூட என்ன ஸ்வீட்ஸ் தயாரிப்பில் கூட இந்த கொக்கோ சாரை உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் இதனுடைய தேவை அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் தென்னை சாகுபடி மற்றும் பாக்கு சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து கொக்கோ வந்து ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம். இப்படி செய்கிறதுனால ஒரு ஹெக்டருக்கு வந்து சராசரியாக 40,000 50,000 வரைக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்குது. இதுதான் இதனுடைய இந்த டெக்னாலஜி. கொக்கோ வகைகள் ரெண்டு டைப் இருக்குது, கரையலோ ஃபாரஸ்டரோ. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு அந்த ஃபாரஸ்டரோ தான் நல்லா இருக்குது. ஃபாரஸ்டோங்கிறது காய்கள் பச்சையாக இருக்கும், பழுக்கும் போது மஞ்சள் நிறமாயிரும். ஆனால் இந்த கிரையலோங்கிறது வந்து காய் காய்ப்பாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும், பழுக்கும் போது தான் மஞ்சளாகும். ஆனால் தரம்னு பார்க்கும்போது ஃபாரஸ்டினுடைய தரங்கள் அதிகமாக இருக்கு. தரம் பயிர் பெருக்கம், இது விதைகள் மூலமாக தான் அதிகமாக பயிர் பெருக்கம் பண்ணுறாங்க. நிலம் தேர்வு செய்தல் தான், தென்னையில் ஊடு பயிர் சாகுபடி பண்ணலாம். இந்த கொக்கோவை ஹெக்டருக்கு வந்து 500 கொக்கோ செடிகள் தேவைப்படும். ரெண்டு வருஷம் தென்னைக்கு இடையில ஒரு வருஷம் கொக்கோ 5 மீட்டர் இடைவெளியில் நடலாம். தென்னை வரிசையில் ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையிலையும் ஒரு கொக்கோ பயிரை சாகுபடி பண்ணலாம். பாக்கில் ஊடு பயிர் பண்ணுறது, ரெண்டு வருஷம் பாக்கை விட்டு அடுத்த லைன் வர்றதுக்குள்ளார இடையில ஒரு வரிசை கொக்கோ போடலாம். வரிசையிலையும் ரெண்டு பாக்குக்கு இடையில ஒரு கொக்கோ வந்து ஊடு பயிர் பண்ணலாம். இது இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோவுக்கு வந்து 16 அடி கொடுக்கணும். இந்த ரெண்டு பாக்கு மரத்துலேருந்து 16 அடி இடைவெளி கொடுத்து நம்ம கொக்கோ பயிர் நடலாம். நடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மே மாதம் குழி எடுத்துடணும். ஜூன் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நடலாம். நீங்கள் குழி எடுக்கும்போது மேல்மண்ணை தனியாக வச்சுக்கோங்க. மேல்மண்ணோட தொழுவுரம் மற்றும் வேப்ப மண்ணாக்கு எல்லாம் கலந்து நீங்கள் குழியில் இட்டு நீங்கள் நடலாம். குழி எடுத்து ஒரு 10-20 நாட்கள் வந்து ஆற போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடவு பண்ணலாம். உர மேலாண்மை, இது 3 வருடம் அதற்கு மேல் வயதுள்ள கொக்கோ மரங்களுக்கு 220, 250, 240 கிராம் ஒரு செடிக்கு கொடுக்க சொல்கிறோம், தலைமணி சாம்பல் சத்தை. இதே முதல் வருடம் உள்ள பயிருக்கு வந்து இதில் 1/3 கொடுத்தா போதும். 2வது வருட பயிருக்கு 3/2 கொடுத்தா போதும். இது எப்போ கொடுக்கணுன்னா வருடம் 2 முறை, ஏப்ரல் மே செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வந்து இந்த உரங்களை கொடுக்கணும். இப்போ வந்து எல்லாம் ட்ரிப்புக்கு போகிறதுனால ஃபெர்டிகேஷன் மூலமாக இந்த பரிந்துரைக்கப்பட்ட உரைகளை வந்து ஃபெர்டிகேஷன் மூலமாகவும் கொடுக்கலாம். சொட்டு நீர் உரப்பாசனம் மூலமாகவும் கொக்கோக்கு உரங்கள் கொடுக்குறாங்க. நீர் தெளிப்பான் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த மைக்ரோ கிளைமேட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. மைக்ரோ கிளைமேட் அதிகமாக இருந்ததுன்னா பூக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும், காய்கள் அதிகமாக பிடிக்கும். கவாத்து செய்தல் முக்கியமாக, இந்த மாலை சொன்ன மாதிரியே இதுலேயும் கவாத்து பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கொக்கோவில் 2 வகையான கிளைகள் இருக்குது. ஒன்று வந்து செங்குத்தாக செல்லக்கூடிய கிளை, அடுத்த ஒரு குறிப்பிட்ட இடைவெளி போனதுன்னா மறுபடியும் பக்க கிளைகள் பிரியும். நீங்கள் பக்க கிளைகள் கீழேயே பிரிஞ்சுன்னு வைங்க, ஒரு 2 அடியில் பிரிஞ்சுன்னா மறுபடியும் அதை அனுமதிக்கலாம். அதிலிருந்து பக்க கிளை பிரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் செங்குத்தான கிளை வளர ஆரம்பிக்கும். அந்த செங்குத்தான கிளையும் ஒரு 2 அடியை விட்டு பக்க கிளைகளை விடுற மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா பக்க கிளைகள் விட்டுரும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2-3 மீட்டர் உயரத்தில் நீங்கள் 2 டயர் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது 1 டயர் தான். 1 டயர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த சாகுபடி பண்ணக்கூடிய செலவுகள் கம்மியாகும், பறிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் காய்களை பறிக்கிறதுக்கு. அறுவடை இது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மற்றும் ஜூன் ஜூலை மாதங்கள் வந்து பூக்கும். பூத்தலிருந்து ஒரு 100-120 நாட்களில் வந்து காய்களை அறுவடை பண்ணலாம். காய்கள் வந்து இளம் அதாவது பச்சையாக இருந்து லைட்டாக மஞ்சளாகும் போது நீங்கள் அறுவடை பண்ணலாம். முக்கியமாக இதை அறுவடை பண்ணும்போது ஃப்ளவர் குஷன்னு சொல்லுவாங்க, பலாப்பழம் பார்த்துருக்கீங்களா, பலாச்செடி, பலாச்செடியில் இந்த தண்டு இந்த கிளைகள்லாம் வந்து காய் வைக்கும். அதே போல் தான் இதுலேயும் தண்டுலேயும் கிளைகள்லாம் தான் காய் வைக்கும். நீங்கள் அறுவடை பண்ணும்போது அந்த பூ குஷன் பூ மெத்தையை வந்து சேதப்படுத்தாமல் கூர்மையான கத்தியில் சிக்கச்சரை வச்சு கட் பண்ணி எடுக்கிறது நல்லது. மகசூல் 5 வருடம் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள மரங்களில் வந்து மேக்ஸிமம் 2 கிலோ உலர் விதைகளை வந்து நம்ம அறுவடை பண்ணலாம். அடுத்து மூலிகை மற்றும் நறுமண பயிர்கள் துறை, கோலியஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது மருந்து கூர்க்குன்னு சொல்லுவாங்க. இது அந்த பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்த மருந்துகளில் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, இதனுடைய ஆல்கலாய்டு எடுத்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து தேனி மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உள்ளூர் ரகம். இதை வந்து கோலியஸ் கோ1னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய உலர் கிழங்கு மகசூல் ஹெக்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டன் வரைக்கும் எடுக்கலாம். இதில் ஃபோர்ஸ்கோலின்னு சொல்லக்கூடிய ஆல்கலாய்டு கண்டென்ட் 0.5% இருக்குது. உள்ளூர் ரகத்தை காட்டில் ஒரு 32% அதிக மகசூல் கிடைக்குது. இது வேரழுகல் அதே போல் வாடல் நோய்க்கு வந்து வாடல் நோய் நூற்புழு தாக்கத்தில் வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம். இதை வந்து இப்போ ஆத்தூர் சேலம் மாவட்டங்களில் வந்து அதிகமாக பயிர் பண்ணிட்டுருக்காங்க. இது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையிலையும் பயிர் பண்ணுறாங்க. அடுத்து கண்வெளிக்கிழங்கு. கண்வெளிக்கிழங்கில் ஒரு முக்கியமான டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்வெளிக்கிழங்குல மூலப்பொருள்னு பார்த்தீங்கன்னா விதைகள் தான். இந்த விதைகள் உற்பத்திக்கு வந்து எல்லா பூக்களுமே மகரந்த சேர்க்கை, எல்லா பூக்களும் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டால் தான் காய்கள் உருவாகி விதைகள் கிடைக்கும். ஆனால் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் உறுப்பு தனியாக இருக்கும், பெண் உறுப்பு தனியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண்வெளிக்கிழங்கு சாகுபடி பண்ணுறவங்க காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த மகரந்தத்தை எடுத்து ஒத்தி விடுவாங்க, கை மூலமாக ஒத்தி விடுவாங்க. அப்படி தான் விதைகளை வந்து உற்பத்தி அதிகப்படுத்துகிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம், அது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ஸ்ப்ரேயர், நம்ம ஹேண்ட் ஸ்ப்ரேயர் தான். ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே, அதாவது ஏரை மட்டும் ஸ்ப்ரே பண்ணோம்னா அது என்ன ஆகுதுன்னா, காலையில் அந்த மகரந்தம் போய் அந்த இதில் ஒட்டிக்குது, ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய இது சூளத்தில் ஒட்டிக்குது. அதனால் வந்து பூக்களில் வந்து எல்லா விதமான பூக்களும் பூக்கள்லையும் காய் பிடிக்குது, காய் பிடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கிறனால அந்த டெக்னாலஜி இப்போ நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்னா இந்த துறையை காண்டாக்ட் பண்ணுங்கள். கையில் வந்து மகரந்த சேர்க்கை பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப டிடிஎஸ், லேபர் அதிகமாக தேவைப்படும். இதை குறைக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் டிவைஸ், அதாவது சும்மா ஹேண்ட் ஸ்ப்ரேயர் தான், அது மூலமாக நம்ம வந்து மகரந்த சேர்க்கையை உண்டு பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அடுத்து மலரியல் துறை. மலரியல் துறையில் வந்து இந்த துல்லிய பண்ணை திட்டத்தில் வந்து குண்டுமல்லி சாகுபடியும் செண்டுமல்லி சாகுபடியை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிசில் ஃப்ளவிங், உளி கலப்பை ஒரு தடவையும் சட்டி கலப்பை ரெண்டு தடவை, கொக்கி கலப்பை ஒரு ரெண்டு தடவை போட்டு லெவலிங் பண்ணிவிட்டு, அப்புறம் நீங்கள் இடைவெளி ரிஜெஸ்டன் ஃபரோஸ் இல்லைன்னா பாத்திகளில் வந்து 1.2x1 meter இடைவெளியில் வந்து நீங்கள் குண்டுமல்லி நட்டிங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 8300 செடிகளை வந்து நடலாம். இது ஒவ்வொரு குழிக்கு வந்து எவ்வளோ உரம் பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழிக்கு 5 kg தொழு உரம், 500 g வேப்ப முன்னாக்கு, 100 g மண்புழு உரம், உயிர் உரமான அசோஸ்பைலம் பாஸ்போபாக்டீரியம் போன்ற உரங்களை வந்து ஒரு குழிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை வந்து அந்த உயிர் உரம் சொன்ன பாருங்கள், அது வந்து 3 g அளவுக்கு எடுத்து போட்டிங்கன்னா போதும். சொட்டு நீர் பாசனம் அதே போல் எல்லா பயிர்களுக்கும் இப்போ கொடுக்குற மாதிரி சொட்டு நீர் பாசனமும் குண்டமல்லி கொடுத்தா மகசூல் கூடுதலாக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மணிக்கு 4 liters தண்ணி கொடுக்குற மாதிரி ட்ரிப்பாஸை யூஸ் பண்ணணும். 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுத்தா போதும். உரமிடுதல், அதாவது 100% உர அளவினையும் நீர் மூலமாகவே நம்ம கொடுத்துடலாம். என்னென்ன உரங்களை கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பாலிஃபீட் ஆல்-19, அப்புறம் வந்து பொட்டாசியம் நைட்ரேட், யூரியா, மோனோ அமோனியம் பாஸ்பேட் போன்ற உரங்களை வந்து நம்ம குண்டமல்லி செடிகளுக்கு நீர் மூலமாக கொடுக்கலாம். அடுத்து பஞ்சகாவியம் 3%, ஹியூமிக் அமிலம் 0.4% கரைசலில் மாதம் ஒரு முறை தெளிக்கிறதுனாலையும் பூக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக கிடைக்குது. பருவமில்லா காலங்களில் வந்து நீங்கள் குண்டமல்லி உற்பத்தி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு விலை கிடைக்குது. அதுக்கும் நீங்கள் இந்த முறையை கடைபிடிக்கலாம். முக்கியமாக நீங்கள் ட்ரிப்பு ஃபெர்டிகேஷன் மூலமாக போனீங்கன்னா எந்த ஒரு பயிராகட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் காலம் அதிகமாகுது, அதே போல் மகசூலும் அதிகமாகுது. பூக்கும் காலம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமானாலே மகசூல் வந்து கூடுதலாக கிடைக்கும். அதே போல் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை வந்து தோட்டக்கலை பயிர்களில் அதிகமாக இருக்கும். அந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை சரி பண்ணோன்னா இந்த குண்டுமல்லியில் வந்து இரும்பு சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட் போன்ற நுண்ணூட்டங்களை வந்து 1 liter தண்ணிக்கு 5 g விகிதத்தில் கலந்துக்கிட்டு மாதம் ஒரு முறை தெளிக்கிறதுனாலையும், நிலப்போர்வை அமைக்கிறதுனால களை வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். இந்த களை வளர்ச்சிக்காக நிலப்போர்வை அமைக்க சொல்கிறாங்க. செப்டம்பர் முதல் வாரத்தில் கவாத்து செய்ய சொல்கிறாங்க. கவாத்து பண்ணிங்கன்னா நவம்பர் முதல் பிப்ரவரி மாதங்கள் வந்து பூக்கள் அறுவடைக்கு வரும். அறுவடை பாருங்கள், இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் குண்டுமல்லி பூக்க ஆரம்பிக்கும். மகசூல் வந்து 7 to 8 tons வரைக்கும் கிடைக்கும். என்னுடைய மெழுகு 0.18 to 0.19% வரைக்கும் கிடைக்கும். துல்லிய பண்ணை திட்டத்தில் போகும்போது மகசூல் கூடுதலாக கிடைக்குது, 11 to 12 tons வரைக்கும். அதே போல் மெழுகு மகசூலும் கூடுதலாக கிடைக்குது. செண்டுமல்லியில் துல்லிய பண்ணை சாகுபடி முறைகள். இது வந்து நாங்கள் MDU1 சொல்லக்கூடிய ஒரு ரகத்தை வெளியிட்டிருக்கோம் மதுரையிலிருந்து, அந்த ரகத்தையும் பயன்படுத்தலாம். இப்போ L3 சொல்லிட்டு ஏவி தாமஸ்காரங்க விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க, அந்த ரகத்தையும் நீங்கள் செண்டுமல்லி சாகுபடிக்காக பயன்படுத்தலாம். இது வந்து 1 acre வந்து 100 g விதை வேணும். இது வந்து புளித்தட்டு முறையில் தான் நாற்றுகள் உற்பத்தி பண்ணணும். 20 நாள்லேயே நீங்கள் எடுத்து நடலாம். அந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா 3 feet 22.5 cm இடைவெளியில் நட்டிங்கன்னா 44,000 செடிகளை வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து பராமரிக்கலாம். அது நடுறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸில் விதை நேர்த்தி பண்ணி நடலாம். அதே போல் நீர்வழி உரமிடுதல் ரெக்கமெண்டட் டோஸ்னு பார்த்தீங்கன்னா 90-75 kg ஹெக்டருக்கு சொல்கிறோம். இதில் வந்து 75% ஃபர்டிலைசர் மட்டும், நீங்கள் நீர் வழி மூலமாக கொடுத்தீங்கனாலே போதும், 25% ஃபெர்டிலைசரை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். அதுக்காக நீரில் கரையக்கூடிய பாலிஃபீட், பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் யூரியாவை கொடுக்கலாம். நுண்ணுயிர் உரங்கள் ஒரு ஹெக்டருக்கு 100 கிலோ தொழுவுரத்துடன் 2 கிலோ அசோஸ்பைலம், 2 கிலோ பாஸ்போபாக்டீரியா மண் மூலம் கொடுக்கறனால மகசூல் கூடுதலாக கிடைக்குது. நுண்ணூட்டம் தெளிக்கிறதுனாலையும் மகசூல் கூடுதலாக கிடைக்கும். இது வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தெளிக்கணுங்க, ஜிங்க் சல்ஃபேட்டும் ஃபெரஸ் சல்ஃபேட்டும். உயிர் ஊக்கிகள், உயிர் ஊக்கிகள்னால் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது வந்து ஹியூமிக் அமிலத்துக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு க்ராப்பு. அதனால் ஹியூமிக் அமிலத்தை வந்து 0.2% எடுத்து 30வது நாளும் 45வது நாளும், அதாவது 15 நாள் இடைவெளியில் தெளிச்சிங்கன்னா மகசூல் கூடுதலாக கிடைக்கும். மகசூல் 30-35 டன்கள் ஒரு ஹெக்டர் கிடைக்கும். இதில் ஜாந்தோஃபில்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி பொருள் பிரிச்செடுக்கிறாங்க, அதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.7 to 1.9 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். இது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோட்டக்கலை கல்லூரியில் 5 துறைகள் செயல்பட்டு வருது. பல துறைகளில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதாவது 04226611269 தொலைபேசி எண்ணில் பல துறையை காண்டாக்ட் பண்ணுங்கள். காய்கறி துறை சம்மந்தமாக, காய்கறி பயிரிடுறது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்களோ இல்லை விதை தேவை வேண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் காய்கறி பயிர்கள் துறையை நீங்கள் அணுகலாம். அதனுடைய தொலைபேசி எண்கள்னு பார்த்தீங்கன்னா 04226611283. அதே போல் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறையில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதனுடைய தொலைபேசி எண்கள் 04226611284. அதே போல் மூலிகை மற்றும் நறுமண பயிர்கள் துறையில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தனா 04226611365 தொலைபேசி எண்ணில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மலரியல் மற்றும் நில எழில் துறையில் மலர்கள் சாகுபடி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் 04226611230 இதில் நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்திக்கலாம். அது சம்பந்தமாக உங்களுக்கு விதைகள் வேணும்னா அந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். நன்றிங்க.
இதுவரை 3வது சர்வதேச விவசாயம் மற்றும் தோட்டக்கலை கண்காட்சி இம்மாதம் 5, 6, 7, 8 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. அப்போது தோட்டக்கலை பயிர்கள் பற்றி வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் சி சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கிய குறிப்புகளிலிருந்து சிலவற்றை கேட்டீர்கள்.